ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததி என்கிற தலைப்பிலே திருப்பாவையை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே 9வது பாசுரம் தூமணி மாடத்து என்கிற பாசுரம். அதிலே ஆண்டாள் எழுப்பப்படக்கூடிய பெண்பிள்ளை அந்த கோபிகையினுடைய இல்லத்தை தூமணி மாடம் என்ன அருளி செய்கிறாள். தூய்மையான மணிகளாலே செய்யப்பட்ட மாடம் என்னும். இதே போல நம்மாழ்வாரும் துவளில் மாமணி மாடம் என்று திருத்தொலைவில்லிமங்கலத்துக்கு ஒரு பதிகம் அருளி செய்துள்ளார். அதிலே அந்த எம்பெருமானுடைய மாடங்கள் எப்படி இருக்கின்றன என்றால், துவளில் மணி மாடம், துவளில் மாமணி மாடம் என்று. அதாவது துவள் என்னால் குற்றம், துவளில் என்னால் குற்றம் இல்லாத, குற்றமில்லாத மணிகளாலே சமைக்கப்பட்ட அல்லது செய்யப்பட்ட மாடம். இது எம்பெருமானுடைய மாடம். குற்றம் இருந்து அந்த குற்றங்கள் நீக்கப்பட்டிருக்காம் அந்த மணிகளிடத்தில். அப்படிப்பட்ட மணிகளை கொண்டு எம்பெருமான் தனக்கு ஒரு மாடத்தை செய்து கொண்டான். இதே அந்தப்புற பரிகரமான அழ்வாருக்கு அல்லது இந்த பெண்ணிற்கு, எழுப்பப்படக்கூடிய இந்த பெண்ணிற்கு தூய்மையான மணிகள், இயற்கையிலேயே தூய்மையான மணிகளாம். அதாவது குற்றம் இருந்து கழிக்கப்பட்ட மணிகள் இல்லை, குற்றமே இல்லாமல் இயற்கையிலே குற்றம் இல்லாத மணிகள். அதை கொண்டு இந்த பெண்பிள்ளைக்கு செய்து கொடுத்தானா மாடத்தை. அதிலிருந்து கழித்த சில மணிகள் இருக்குமே, மணிகள் எல்லாம் சேர்த்திருப்பான். அதிலே சில மணிகள் தோஷம் இருக்கும், அவையெல்லாம் தனியே எடுத்துவிட்டு தோஷம் இல்லாத மணிகளை கொண்டு இந்த பெண்பிள்ளைக்கு மாடத்தை செய்து கொடுத்தான். சில மணிகள் தோஷத்தோடு இருக்குமே, அதிலே இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை எடுத்து களைந்துவிட்டு தனக்கு மாடத்தை செய்து கொண்டான் என்று இங்கே திருவுள்ளமாக ஆச்சாரியர்கள் அருளை செய்கிறார்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னா, நித்தியர்களைப் போல இருக்கிறது இந்த தூமணி மாடம். துவளில் மாமணி மாடமாவது முக்தர்களைப் போல இருக்கிறது என்ன பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிற அர்த்தம். அதாவது நித்தியர்கள் எப்பொழுதுமே சம்சார கந்தமே இல்லாதவர்கள், சம்சார வாசனை அல்லது சம்சாரம் என்பதுதான் இங்கே குற்றம். அது இல்லாதவர்கள், எப்பொழுதுமே இல்லாதவர்கள் நித்தியசூரிகள். ஆனால் முக்தர்கள் என்ன, முன்னாடி அவர்களுக்கு அந்த குற்றமானது இருந்திருக்கு, எம்பெருமானுடைய நிருகேதுக கிருபையினாலே அவர்கள் அந்த குற்றங்கள் எல்லாம் கழிக்கப்பட்டு எம்பெருமானை அடைந்திருக்கிறார்கள், சம்சாரத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அதனால துவளில் மாமணி மாடம் போன்று அவர்கள் முக்தர்கள் என்ன. அடுத்து மாமான் மகளே என்ன இந்த பெண்பிள்ளையை அழைக்கிறாள் ஆண்டாள். இங்கே வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை சுவாமினியாயும் தோழியாயும் அனுபவித்ததொழிய பிரகிருதி சம்பந்தத்தாலும் ஆண்டாள் அனுபவிக்கிறாள். அதாவது மாமான் மகளே என்ன, அதாவது தனக்கு சுவாமியா தோழிகள் அந்த பெண்பிள்ளைகளை சொல்லியிருக்கா, தோழிகளா அனுபவிச்சிருக்கா. அதை தவிர பிரகிருதி சம்பந்தத்தாலும் அவர்களோடு தனக்கு ஒரு உறவு இருக்கு, பிராகிருத உறவு இருக்கு என்று சொல்லும்படியாக அனுபவிக்கிறாள் இங்கே. அதாவது திருவாய்ப்பாடியிலே தனக்கு ஒரு மாமன் இருப்பதாகவும் ஒரு மாமி இருப்பதாகவும் அவர்களுக்கு ஒரு பெண்பிள்ளை இருப்பதாகவும் அவளை மாமான் மகளே என்று இவர்களை இட்டு அழைக்கிறாள். ஆண்டாளுக்கு எங்கே திருவாய்ப்பாடியிலே ஒரு மாமா இருந்திருக்க கூடும் என்னால், அங்கே மாலாகாரர் இருந்தாரே, கண்ணன் இருந்த காலத்திலே எம்பெருமானுக்கும் நம்பிமூத்த பிரானுக்கும் மாலைகளை சமர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். மாலாகாரர் பிரசாத பரமௌநாதோ மமகேகம் உபாகதோ என்று அருள் செய்கிறாரே, எம்பெருமானுக்கு உகந்து மாலைகளை சூட்டினார் மாலாகாரர். இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய தகப்பனாரும் மாலாகாரர் தானே, அதனாலே அவர்கள் இருவருக்கும் உறவு உண்டு, அதனாலே அவரை மாமாவாக கொண்டு அவருக்கு அங்கே இல்லம் இருக்கிறது திருவாய்ப்பாடியிலே அல்லது மதுரையிலே. அப்படிப்பட்ட அந்த இல்லத்தை தன்னுடைய மாமன் இல்லமாகவும் வைத்து மாமான் மகளே என்று இவளை அழைக்கிறாள். குலசேகர பெருமாளும் இவ்வாறு அனுபவித்துள்ளார். ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என்கிற அந்த பதிகத்திலே ஆய்ப்பெண்ணின் பாவனையிலே எம்பெருமானோடு ஊடுகிறார். இங்கே 2வது பாசுரம் கெண்டையொன்கண் மடவாளுருத்தி கீழையகத்து தயிர்கடையக் கண்டு என்ன. கீழையகத்து தயிர்கடையக் கண்டு, இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை கீழையகத்து பாவனா பிரகர்ஷத்தாலே திருவாய்ப்பாடியில் ஒரு அகமுண்டாய் அதுக்கு கீழே அகமுமாய் செல்லுகிறது காணும் இவர்க்கு. அதாவது பாவனா பிரகர்ஷம் குலசேகர பெருமாளுக்கு. அதில் திருவாய்ப்பாடியில் தனக்கு ஒரு இல்லம் இருப்பதாய் அதற்கு கீழே அகமுமாய் சொல்லுகிறது. அதாவது கிழக்கு திக்கிலே இருக்கக்கூடிய ஒரு இல்லமாம், அதிலே இந்த பெண் இருக்கிறாள்னு இந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். ஆக குலசேகர பெருமாளும் பாவனா பிரகர்ஷத்தாலே திருவாய்ப்பாடியிலே தனக்கு ஒரு இல்லமுண்டாய் அருளி செய்கிறார். இதே போல அண்டாலும் மாமான் மகளே என்று தனக்கு ஒரு மாமன் திருவாய்ப்பாடியில் இருப்பதாகவும் அவனுக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் பாவனா பிரகர்ஷத்தாலே அருளி செய்துள்ளார். இதே போல திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்துள்ளார். திருவள்ளிக்கேணி எம்பெருமானுக்காக அருளி செய்த திருமொழி. அதிலே பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போதாங்க அதனுக்கு ஒண்ணுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண்புடைப்பா என்ன பிரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கிறார் இங்கே ஆழ்வார். இங்கே பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் என பிரகலாதன், அவன் ஹிரண்யகசிபனுடைய சிறுவனாக இருக்கிறான், மகனாக இருக்கான். அவன் பள்ளியில் படித்துவிட்டு வருகிறான். எம்பெருமானுடைய ஆயிர நாமங்களை கற்றதாக தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறான். அப்பொழுது கோபம் வந்தது இரணியனுக்கு. அதனால் பொறுப்பில்லாத தந்தையாக மாறிவிட்டானான். ஒரு தந்தை என்பவன் மகன் தவறாக சொன்னாலும் மழை பேச்சு என்று கொண்டாடுவன், எப்படி நன்னா சொல்லியிருக்கான்னு கொண்டாடுவன். இதே வேறொருவருடைய குழந்தையாக இருந்தால் நன்றாக சொன்னாலும் என் பிள்ளை போல சொல்ல முடியுமா என்று சொல்லக்கூடியவன் தந்தை. தவறாக சொல்லியிருந்தாலும் தன் மகனென்னு பார்க்க வேண்டும். இங்கே மகன் ஆனால் சரியான விஷயங்களை சொல்லியிருக்கான். ஆயிர நாமம் எம்பெருமானுடைய ஆயிரம் திருநாமங்களை சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவனை கண்டு கோபிக்கிறான். அதனால் பொறுப்பற்றவனாக இருக்கான். பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி என்று பொறுப்பிலன்னு சொன்ன உடனே அவனை பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? பிரகலாதனை சொல்ல முடியாது. அதனால் திருமங்கையாழ்வார் என்ன செய்கிறார்? இங்கே பிள்ளையை என்பது தன்னுடைய பிள்ளையை என்று தன்னுடைய பிள்ளையாகவே பிரகலாதனை நினைத்தார் ஆழ்வார். அதாவது இவன் என் பிள்ளை இல்லை என்னானாம் இரணியன். அதுவே ஹேத்துவாக அல்லது எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னதே காரணமாக தன்னுடைய பிள்ளை என்று அபிமானிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இது ஸ்பஷ்டமாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலிருந்து தெரிகிறது. இங்கே பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஸ்ரீசுக்தி பிள்ளையை திருநாமம் சொன்னதுவே ஹேத்துவாக வயிற்றில் பிறந்தவனை கைவிட்டான் அவன். அதாவது இரணியன் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்ன காரணத்தினாலேயே அவனை கைவிட்டான், என்னுடைய குழந்தை இல்லை என்று. ஆழ்வாரோ திருநாமம் சொன்னாரோடே தமக்கு சம்பந்தமாக நினைத்திருந்தபடியாலே பிள்ளை என்கிறார் என்று ஆழ்வார். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னானே அதனாலே அவனோடு ஒரு சம்பந்தம் வேணும் என்று அவனை பிரகலாத ஆழ்வானை பிள்ளையாக கருதி அருளி செய்கிறார் என இங்கே பெரியவாச்சான் பிள்ளையுடைய திருவுள்ளம். இது ஆண்டாள் நாச்சியார் மாமான் மகளே என்று ஒரு பிரகிருதி சம்பந்தத்தை ஏறிட்டு அழைத்தார் போலே. அடுத்து துயிலனை மேல் கண் வளரும் என்று இந்த பெண்ணானவள் மத்தையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை கண் வளரும் என்று உயர்ந்த சப்தத்தை இட்டு அழைக்கிறாள், அருளி செய்கிறாள் ஆண்டாள். அதாவது கண் வளரும்னா எம்பெருமான் திருக்கண் வளர்ந்தருள்கிறான் என்று சொல்லலாம். ஆச்சாரியர்களை திருக்கண் வளர்ந்தருள்கிறார்னு சொல்லலாம். அல்லது தோழிகளை தூங்குகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே துயிலனமேல் கண் வளரும் என்று பரம பாகவதை இவளை இட்டு குறித்து சொல்லும் பொழுது கண் வளரும் என்னை சொல்ல வேண்டும். இவருடைய தகப்பனார் பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு அருளி செய்தார். அடுத்த மைந்தாகனை பள்ளி கொண்டானுக்கு என்ன, அதாவது எம்பெருமான் ஆதிசேஷன் இடத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான், அதை பள்ளி கொண்டான் என்று உயர்ந்த பதங்களை இட்டு அருளி செய்தார். அதே போல அது எம்பெருமான் விஷயம், பாகவத விஷயமாக ஆண்டாலும் திருக்கண் வளர்ந்தருள்கிறாள் அந்த பெண் என்று அருளி செய்கிறாள். இந்த பெண்ணோ எழுந்து வருவதாக இல்லை. உடனே திருத்தாயாரை வைத்து அழைக்கிறாள், மாமீர் அவளை எழுப்பீரோ என்ன. இது எப்படி இருக்குன்னா இவளுக்கு தோழிதான் உத்தேசியம், அதனால தோழியை அழைக்க வேணும், தோழியை இட்டு அவளுடைய தாயாரை அழைக்க வேணும். ஆனால் இங்கே மாறி இருக்கிறது, தோழியினுடைய தாயாரை இட்டு இவளை சொல்வதாக இருக்கு, மாமீர் அவளை எழுப்பீரோ என்ன. இவளை மாமான் மகள் என்னவும் இவனுடைய தாயாரை மாமி என்னும் அழைக்கிறாள். மாமியர் அவளை எழுப்பீரோ, இது எப்படி இருக்கு என்னால் ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்களே. அடியார் அடியார் என்று நம்ம ஆழ்வார், தொண்டர் தொண்டர் என்று பாகவத சேஷத்துவம் ஆழ்வார் அருளி செய்தார் போலே இங்கு ஆண்டாள் நாய்ச்சியாரும் மாமீர் என்று தன்னுடைய தோழியை கூப்பிடும் பொழுது தோழியினுடைய தாயையும் தந்தையையும் விட்டே இவளை அழைக்கிறாள். இப்படி இந்த சம்சாரத்திலே பிராகிருத சம்பந்தங்களை கொண்டாடலாமா என்ற கேள்வி வரும். திருமங்கை ஆழ்வார் அன்னையும் அத்தனும் என்ன அடியோமுக்கு இறங்கித்திலள் என திருவாளி பதிகத்திலே அருளி செய்துள்ளார். அதாவது திருமங்கை ஆழ்வாருக்கு இங்கே பெண் பாவனை, அதிலே திருத்தாயார் வார்த்தையாக இந்த திருமொழி ஓடுகிறது. என்னுடைய பெண் எம்பெருமானோடு சென்று விட்டாள், அதாவது என்னுடைய பெண் திருவாளிக்கு சென்றிருக்கிறாள் எம்பெருமானோடு என்ன இந்த பதிகம். இங்கே அணியாளிக்கு சென்றிருப்பாளோ என்ன சொல்லி என்னையும் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாளே, நான் எப்படிப்பட்டவள், இவளுடைய அடியவள் நான். அன்னையும் அத்தனும் என்ன அடியோமுக்கு இறங்கிட்டாள், ஓ தாய் தந்தைன்னு பார்க்க வேண்டாம், நாங்கள்லாம் இவளுக்கு அடிமையினாவது பார்த்து எங்களோடு சேர்ந்திருக்கலாமே என்ன அங்கே அருளி செயல். ஆனால் ஆண்டாள் அப்படியல்ல, பாகவத சம்பந்தத்தை மெச்சுகிறாள், அதை விடவில்லை. திருமங்கை ஆழ்வார் விட்டுவிட்டார் இந்த பதிகத்திலே என்று தெரிகிறது. இதனாலே ஆண்டாள் அருளி செய்வளாம் திருமங்கை ஆழ்வாரை வெட்டிமயர் என்ன, ஆனால் எம்பெருமானாரை எவ்வாறு அருளி செய்வளாம் கோயில் அண்ணன் என்ன. ஏன்னா எம்பெருமானாரும் ஆண்டாளோடு ஒரு சம்பந்தத்தை ஏறிட்டு கொண்டார். ஆண்டாள் பிரார்த்தித்தாள் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு 100 தடா அக்கார் அடிச்சலையும் வெண்ணையும் சமர்ப்பிக்க வேணும் என்ன, அவளால் செய்து முடிக்கவில்லை. அதனாலே அவள் ஸ்தானத்திலே எம்பெருமானார் சமர்ப்பித்தார் என்று தெரிகிறது. ஆண்டாளும் கோயிலன்னர் என்ன திருநாமம் சாத்தினாள். மேலும் பல விஷயங்கள் இந்த தலைப்புக்கு சேர இந்த பாசுரத்திலே காண கிடைக்கின்றன. ஆழ்வாருடைய பாசுரங்களை அடியுத்தி நாய்ச்சியார் அருளி செய்வது அல்லது அவருடைய அருளி செயலை காட்டிலும் விஞ்சி இருப்பது என்று பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.